Or have spiritual realizations undoubtedly difficult, The Lord therefore advises the Brother Bona Fide Spiritual Master and allowing his intercession from the Lord himself. No one can be a Bona Fide Spiritual Master without following this principle of disciplined succession. The Lord is the original Spiritual Master, and a person in disciplined succession can convey the message of the Lord as it is to his disciple. No one can be spiritually realized by manufacturing his own process, as is the fashion of the Jewish pretenders. The Bhagavan says, Dhamam tu sakshat bhagava pranitam. The path of religion is directly enunciated by the Lord, and therefore, no speculation or dry arguments cannot help one to lead one to the right path. Nor by independent study of books and knowledge can one progress in spiritual life. One has to approach a bona fide spiritual master to receive the knowledge. Such a spiritual master should be accepted in full surrender, and one should serve the spiritual master like a menial servant without false prestige. Satisfaction of the self-realized spiritual master is the seeker of awareness in spiritual life. Inquiries and submission constitute the proper combination for spiritual understanding. Unless there is submission and service, inquiries from the Lord's spiritual master will not be effective. One must be able to pass the test of the spiritual matter, and when he sees the genuine desire of the disciple, he automatically blesses the disciple with genuine spiritual understanding. In this verse, both blind following and observed inquiries are condemned. Not only should one hear submissive from the spiritual master, one must also get a clear understanding from him in submission and service and inquiries. The bona fide spiritual master is by nature very kind to the disciple. Therefore, when the student is submissive, he is always ready to render service. The reciprocation of knowledge and inquiries becomes perfect.
மொழிபெயர்ப்பு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுடை. ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீலப்பரப்புரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீலப்பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குருவாவார். சீலப்பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீரனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. பாகவதம் சொல்கிறது, தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மனக்கற்பனைகளோ வறட்டு விவாதங்களோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகு ஆன்மீக குருவை பூரண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன் உணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். கேள்வி கேட்பதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீரனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தால் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இப்பதத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமாக கேள்வி கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமன்றி தனது தொண்டு பணிவு கேள்விகள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும்போது ஞானத்தின் பரிமாற்றமும் கேள்விகளும்
பக்குவமடைகின்றன.
இந்த பதம் நாலாவது அத்தியாயத்தில் ஞான யோகம் எனப்படும் தலைப்பின் கீழ் வருகின்றது.
And Krishna just explained different types of sacrifice, and then he said the sacrifice of knowledge was better than the sacrifice of material things.
இங்கு பலவிதமான வேள்விகளை அர்ப்பணங்களை பற்றி கிருஷ்ணர் பேசுகின்றார். இதில் ஞானத்தை அர்ப்பணம் செய்வது மற்ற லௌகிக பொருட்களை அர்ப்பணம் செய்வதை விட மேலானது என்று விளக்குகிறார்.
So of course, gyan in general means
the understanding that one is not the body, one is atma.
பொதுவாக ஞானம் என்றால் நாம் இந்த சரீரம் அல்ல நாம் ஆத்மா என்பதை உணர்வதாகும்.
So therefore this verse says those who know the truth about the atma they can teach you this knowledge.
ஆகவே இந்த பதமானது இந்த உண்மையை அறிந்தவர்கள் நான் ஆத்மா என்ற உண்மையை அறிந்தவர்கள் இந்த உண்மையை நமக்கு எடுத்துக் கூற முடியும் என்று கூறுகிறது.
So specifically this verse is about teaching jnana not bhakti.
ஆகவே இந்த பதமானது முக்கியமாக ஞானத்தை அறிவுறுத்துவதை பற்றி கூறுகின்றது பக்தியை சொல்வதை பற்றி அல்ல.
However, to get jnana, then we see that there has to be Pranipat, Pariprashna and Seva.
ஆகவே ஞானத்தை பெறுவதற்கு பிரணிபாத், பரிப்ரஷ்ன, சேவை ஆகியவை இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம்.
So even to get knowledge of Atma, one has to follow a certain process.
ஆத்மாவை பற்றி ஞானம் பெறுவதற்கு கூட நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
So of course we have scriptures on jnana, the Upanishads.
இருக்கவே இருக்கின்ற சாஸ்திரங்கள் ஞானத்தை பற்றி சொல்வதற்கு உபனிஷத்துகள் என்பவை.
And then there are persons very learned who understand the meaning of those scriptures.
மேலும் இதை பற்றி நன்கு கற்றறிந்த வல்லுநர்கள் இருக்கின்றார்கள்.
So one can only get the correct meaning if one follows this procedure.
ஆனால் ஒருவருக்கு சரியான அர்த்தம் இதற்கு கிடைப்பது இந்த வழிமுறையை சரியாக பின்பற்றும் பொழுது மட்டுமே.
So the first item here is pranipat or surrender.
ஆகவே இதில் கூறப்பட்டுள்ள முதல் செயல் பிரணிபாத், அதாவது சரணடைவது.
So literally means to fall down.
இதற்கு பொருள் என்னவென்றால் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வது.
So this means that one has to humbly accept that one does not have any knowledge.
அதாவது உண்மையில் நமக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை என்பதை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும்.
It is only by recognizing that we don't have knowledge that we will become eager for knowledge.
நம்மிடம் ஞானம் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் ஒரு வழி பிறக்கின்றது.
So in order to get knowledge we have to be humble.
ஞானத்தை பெறுவதற்கு நாம் அடக்கத்துடன் இருக்க வேண்டும்.
So even to get jnana which is not considered as highest bhakti one has to be very very humble.
ஆகவே பக்தி உயர்ந்ததாக கருதப்படாத ஞானத்தை பெறுவதற்கு கூட ஒருவர் அடக்கத்துடன் இருக்க வேண்டும்.
So one has to be humble but that is not all. One has to have the proper sense of inquiry.
அடக்கமும் பணிவும் வேண்டுமென்றால் ஒருவருக்கு சரியான கேள்வி ஞானம்.
So one is going to guru to get knowledge.
குருவிடம் நாம் ஏன் ஞானம் பெறுவதற்கு செல்வோம்?
One is not going to guru to get material things.
குருவிடம் செல்வது நாம் லௌகிக பொருள்களை பெறுவதற்காக அல்ல ஞானத்தை பெறுவதற்காக.
So the questions of the guru should not be about how to get married or how to have children or how to get money etc.
ஆகவே குருவிடம் சென்று நாம் எப்படி மன திருமணம் செய்து கொள்வது, எப்படி வாழ்க்கை நடத்துவது, எவ்வாறு குழந்தைகள் பெற்றுக் கொள்வது என்பதை அறிவதற்காக அல்ல.
These have nothing to do with the jnana, it's the opposite.
இவை யாவும் ஞானத்துடன் எந்த விதமான சம்பந்தம் பெற்றவை அல்ல.
So it's not the guru's duty to tell you how to go into ignorance.
ஆகவே குருவினுடைய பணி அறியாமையில் மூழ்குவதற்கு வழிகாட்டுவதல்ல.
So therefore the student has to have a great eagerness to get that spiritual knowledge.
ஆகவே ஒரு மாணவருக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு பெரும் ஆவல் இருக்க வேண்டும்.
So not only he has to be humble but he has to be eager for the knowledge.
பணிவுடனும் அடக்கத்துடனும் இருப்பவர் அல்லாமல் ஆர்வமும் கொள்ள வேண்டிய.
But not only he has the eagerness for the knowledge and hear the knowledge, he also has to do activity.
அவருக்கு ஆவல் இருப்பதோடு மட்டும் பற்றாது, அவர் செயல்படவும் வேண்டும்.
So therefore the word seva or service is used.
ஆகவே தான் சேவா அல்லது சேவை என்ற வார்த்தை உபயோகப்பட்டுள்ளது.
So the student has to one, he has to put into action the instructions given by the teacher.
ஆகவே மாணவர் செய்ய வேண்டியவற்றில் ஒன்று என்னவென்றால் குரு கொடுக்கும் கட்டளைகளை செயல்படுத்த வேண்டும்.
So in order to get that knowledge the guru gives certain instructions.
அந்த ஞானத்தை பெறுவதற்காக குரு சில கட்டளைகளை இடுகின்றார்.
So following those instructions regarding the getting the knowledge, that is part of seva.
ஆகவே இந்த கட்டளைகளை பின்பற்றுவது என்பது சேவையின் ஒரு பகுதியாகும்.
In fact, that is considered to be the most important part of seva.
உண்மையில் கூறப்போனால் இதுவே சேவையின் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது.
And if one has this these three items, that is the humility, the eagerness for the knowledge, and the ability to act upon it, then the teacher is pleased.
அவே ஒருவரிடம் இந்த பணிவு மனதையும் ஞானத்தை பெறக்கூடிய ஆவல் மற்றும் சேவை செய்யும் தன்மை இருப்பில் குரு என்பவர் இதனால் திருப்தி அடைகின்றார்.
So then he gives the knowledge.
அதன் பிறகு குரு ஞானத்தை கொடுத்து முன் வருகின்றார்.
So all knowledge must have some result.
இந்த ஞானம் என்பது சில விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
So we get knowledge about Atma.
ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி ஞானத்தை பெற்றுகிறோம்.
So the result is that we have to have realization of Atma.
இதன் விளைவு என்னவென்றால் நாம் ஆத்மாவை உணர முடிகிறது.
So in terms of practical symptoms, that will mean that if one realizes Atma, one is no longer attached to the material world.
இதன் பலம் என்னவெனில் ஒருவன் ஆத்மாவை உணர்ந்த பின்னால் இந்த லௌகிகத்துடன்
And one will understand the position of Atma.
மேலும் ஆத்மாவினுடைய நிலையையும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது.
Atma is the self, material world, material body are temporary.
உண்மையானது ஆத்மாவே தான் என்பதும் இந்த லௌகீக உலகமும் சரீரமும் நிரந்தரமற்றது என்பதையும் உணர்கின்றார்.
So this is concerning jnana.
இது ஞானத்தை பொறுத்தவரை.
However, the main purpose of the Bhagavad Gita is to present bhakti.
எப்படி இருப்பினும் பகவத்கீதையின் உண்மையான குறிக்கோள் என்னவென்றால் பக்தியை எடுத்துக்கொள்வதே.
So in bhakti also the same principle follows.
ஆகவே பக்தியில் கூட இதே கொள்கை பின்பற்றப்படுகிறது.
So one also accepts a teacher in bhakti.
பக்தியிலும் ஒருவர் குருவை ஏற்றுக்கொள்கின்றார்.
However, the teacher does not teach jnana, he teaches bhakti.
எப்படி இருப்பினும் குரு இங்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்காமல் பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்.
The goal of bhakti is bhakti.
பக்தியின் குறிக்கோள் என்ன? பக்தியே தான்.
So, unlike jnana, the goal of jnana is liberation.
ஞானத்தின் குறிக்கோளோ முக்தி அடைவதாகும்.
Yeah, so the goal of bhakti is bhakti.
ஆனால் பக்தியின் குறிக்கோள் பக்தியை அடைவதேயா?
So the means is bhakti and the end is bhakti.
ஆகவே பக்தியை அடைவதும் பக்தியே, அதை செயல்படுத்துவதும் பக்தியே.
So when one gets the realization of bhakti, then one of course understands what is not the body, what is atma.
ஆகவே ஒருத்தர் பக்தியை உணர ஆரம்பித்தவுடன் தான் ஆத்மா இந்த சரீரம் அல்ல என்பதை தெரிந்து கொள்கின்றார்.
So the result of jnana is also there.
ஆகவே ஞானத்தின் மூலமாக அடையும் பலனும் இங்கு கிடைக்கின்றது.
However, the result of bhakti is also that one understands the Supreme Lord.
ஆனால் பக்தியின் பலன் இதைவிட மேலானதாகவும் அவர் கடவுளையும் அறிந்து கொள்கின்றார்.
So one understands the Supreme Lord in a particular form with particular qualities.
ஆகவே பரமபுருஷனாகிய பகவானை பற்றி சில குணாதிசயங்களுடன் சில ரூபங்களில் அவர்கள் அறிந்து கொள்கின்றனர்.
And one is able to understand the Lord in that way because of one's particular relationship with the Lord.
அவருக்குள்ள ஒரு தொடர்பின் காரணமாக இந்த வழியாக அவர்கள் பாவனை புரிந்து கொள்ள இயல்கின்றது.
So all of this is the result of that bhakti.
இவை எல்லாம் பக்தியின் பலன்களேயாகும்.
So to get to that level, one has to also go through teachers.
ஆகவே அந்த நிலையை அடைவதற்கும் ஒருவர் குருவை பணிந்து அடைய வேண்டும்.
So in this verse it is said that one has to go to people that know about Atma.
ஆகவேதான் இந்த பதத்தில் ஆத்மாவை பற்றி அறிந்தவர்களிடம் நாம் சென்று அதை பற்றி கற்க முயற வேண்டும் என்று கூறுகிறதா?
So the devotees must go to a person who knows about the Supreme Lord and about the process of bhakti.
ஆகவே பக்தர்கள் முழுவதும் கடவுளாக அறிந்தவர்களையும் அவர்களை அறிவதற்கான வழியை காட்டக்கூடியவர்களிடம் நாம் செல்ல வேண்டும்.
So the process. What is the process once one goes to the teacher? So the same items are also there.
ஒருவர் குருவிடம் சென்றவுடன் அதன் வழிமுறை என்ன பொழுது அதே வழிமுறையும் இங்கு உள்ளது.
So instead of getting jnana, we want bhakti.
ஆனால் இங்கே ஞானத்தை பெறுவதற்கு பதிலாக நாம் பக்தியை பெற முயற்சிக்கிறோம்.
So to get that bhakti, then we also have to follow this pranipat, paripashna and seva.
ஆகவே பக்தியை பெறுவதற்கும் நாம் இந்த பிரணிபாத், பரிபிரஷ்னா, சேவை இந்த மூன்று வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
So these items are quite common. So we see even Krishna follows the system.
இந்த வழிமுறையை பகவான் கிருஷ்ணரும் பின்பற்றுவதை நாம் காணலாம்.
So Krishna also became a student.
ஆகவே கிருஷ்ணரும் ஒரு சிஷ்யனாக இருந்தார்.
And Sandipani Muni was his guru.
சந்திப்பானி முனியே அவரது குருவாக.
So for several months he stayed in the ashram along with Balaram.
பல மாதங்கள் அவர் பலராமருடன் ஆசிரமத்தில் வசித்தார்.
So he also was pranipat. He was offering great respects to Sandipani Muni.
அவர் பிரணிபாத், அதாவது பெரும் மரியாதையை சந்திப்பானி முனிக்கு செலுத்தினார்.
Even though he's supreme lord, he was actually playing the role of a student, so he was offering respects as a student.
அவர் சர்வபுருஷனாக பகவானாக இருந்தாலும் மாணவன் என்ற பாத்திரத்தில் இருந்ததால் அவர் அந்த செயலை சரிவர செய்து வந்தார்.
And he was a very good student because within a few days he learned everything.
அவர் சிறந்த மாணவனாக விளங்கினார். ஏனென்றால் சில நாட்களிலேயே அவர் அனைத்தையும் கற்றறிந்தார்.
So he was very eager for the knowledge.
அவர் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார், ஞானத்திற்காக ஆர்வத்துடன் இருந்தார்.
But that of course is not surprising because he actually knows everything already.
ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இல்லை, ஏனெனில் அவர் அனைத்தும் அறிந்தவர்.
But he went through this whole process of sitting down and listening to the instructor instruct.
தனது குரு சொல்லிக் கொடுப்பதை முழுவதுமாக கேட்டார். இந்த வழிமுறையை அவர் பின்பற்றினார்.
And he also did service.
மேலும் அவர் சேவையும் செய்தார்.
So this is the famous story of how the wife of the guru told them to go out in the forest to get some wood. So they went out into the forest and then there was a big storm and they had to stay out in the middle of the night in the storm.
இங்கே ஒரு பெரிய புகழ்பெற்ற கதை ஒன்று உண்டு. முனிவரின் பத்தினி அவர்களை காட்டிற்கு சென்று விலங்கு இருப்பதாக சொல்ல அவர்கள் காட்டிற்கு சென்றது பெரிய பெரும் பெரும் புயலில் மாட்டிக்கொண்டிருந்தனர். இவ்வாறாக ஒரு கதையை உள்ளது.
So after that, then of course, Sandipani Muni was very pleased with them because he understood that they were following the system very, very nicely.
Sandipani Muni, அவர்களிடம் திருப்தி அடைந்தார். அவர்கள் இந்த வழிமுறையை விரைவாக பின்பற்றுவதை அவர் திருப்தி அடைந்தார்.
And of course, Krishna and Balaram also were the best of students because when they left, then they gave a gift to Sandipani Muni.
கிருஷ்ணரும் பலராமரும் சிறந்த மாணவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆசிரமத்தை விட்டு செல்வதற்கு முனிவருக்கு ஒரு பரிசை கொடுத்தனர்.
So Sandipani Muni said, oh, I want my son back.
Sandipani Muni தனது மகனை உயிருடன் பெற விரும்பினார்.
So of course, normally no one can bring anyone back from the dead.
சாதாரணமாக இறந்த ஒருவரை உயிர்ப்பிப்பது என்பது நடக்காத காரியம்.
However, Krishna went and he brought back the son and it was many years later. But the son was still young.
எப்படி இருக்கணும், கிருஷ்ணர் அவரது மகனை உயிர்ப்பித்து அழைத்திருந்தார். வெறும் சில வருடங்களுக்கு பிறகு அவர் இன்னும் இளமையுடன் காணப்பட்டார்.
So in this way, he showed ideal conduct in order to get the teachings from the guru.
எனவே குருவினிடமிருந்து ஞானத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிமுறையை நல்ல மாதிரியாக உதாரணமாக எடுத்துக்காட்டினார் கிருஷ்ணர்.
So in the case of the devotees, the devotees go to other devotees for getting knowledge of bhakti and krishna.
பக்தர்கள் ஞானத்தை பெறுவதற்காக மற்ற பக்தர்களிடம் சென்று கிருஷ்ணரை பற்றி அறிகின்றனர்.
So though the devotees get knowledge, this is not the knowledge that the gyanis get.
பக்தர்கள் ஞானத்தை பெற்றாலும் இது ஞானிகள் கொடுக்கும் ஞானம் அல்ல.
This knowledge is part of bhakti.
இந்த ஞானமானது பக்தியின் பகுதியாக அமைகிறது.
Knowledge about the Lord and knowledge about bhakti is not jnana, it is actually bhakti.
Jnana, bhakti ivatriya jnana, bhakti ivatriya, adu jnana ivatriya jnana.
So, by hearing this knowledge, they are performing shravana.
Indha jnanathe kettara mulamaha, or shravanam enna valimariye pinpatrukkinrana.
So, this is the traditional process.
Idu thalimariyaga varum valimariyaga.
So, Lord Chaitanya as the Yuga Avatar has been very, very merciful.
Chaitanya Mahaprabhu Yuga Avatar Mahatmani Mehom Karunai Kakrila.
Chaitanya Mahaprabhu spreads the chanting of the name of Krishna.
Chaitanya Mahaprabhu Harinamate Ucharan Sevade Parapujita.
So the name is so merciful that one doesn't even need Guru.
இந்த நாமமும் மிகவும் கருணையா வாய்ந்தது ஏனெனில் இதற்கு குரு கூட தேவையில்லை.
So Lord Chaitanya ordered his followers simply to go everywhere and tell everybody to chant the name of Krishna.
ஆகவே தான் சைதன்ய மகாபிரபு தனது பக்தர்களிடம் எல்லா இடத்திற்கும் சென்று அனைவரிடமும் ஹரிநாமத்தை ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுமாறு சொல்லினார்.
Chanting the name of Krishna is the deliverance for everybody.
ஹரிநாமத்தை உச்சரிப்பது அனைவரையும் அனைவருக்கும் விடுதலை அளிக்கும்.
ஹரிநாமத்தை
ஜபம் செய்யுங்கள் என்று கூறினார்.
So Haridas Thakur glorified the name in the Chaitanya Charitamrita when he was speaking to Lord Chaitanya. He said, the name is so great that it is not required diksha.
ஹரிதாஸ் தாக்கூர் அவர்கள் சைத்தன்ய சட்டாமத்து சைத்தன்ய மகாபுடன் பேசும் பொழுது ஹரிநாமத்து உறுப்புகளை பாடுகின்றார். இதை உச்சரிப்பதற்கு யாருக்கும் தீட்சை தேவையில்லை என்று
கூறுகின்றார்.
ஆகவே ஒருவருக்கு
தீட்ச குரு
இதற்கு என்ன பொருள் என்றால் தீட்ச குரு என்பது தேவையில்லை என்பதையா.
சோ ஸ்டில் ஒன் நீட்ஸ் சிக்ஷா, ஒன் நீட்ஸ் டீச்சிங்ஸ்.
எப்படி இருப்பினும் சிக்ஷா என்பது அதாவது பாடங்களை கற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம்.
So we have the knowledge in the Bhagavad Gita to define Krishna and Jiva and matter. We have the knowledge in the Bhagavad Gita to give us a full description of Krishna. That knowledge we get through the Shiksha.
ஆகவே பகவத்கீதையின் ஆத்மா மற்றும் சரீரம் இந்த லௌகிகம் பற்றிய ஞானம் இருக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஞானம் இருக்கின்றது. ஆனால் இந்ஞானத்தை குறிப்பதற்கு நமக்கு ஒரு சிக்ஷா குரு தேவைப்படுகிறது.
So chanting the name without diksha guru or shiksha guru can be done also.
Agare harinamate uchirpada shiksha guru or diksha guru illama harinamate uchirpada endre nam merkolalam,
and that also has great effect.
Adarkum perum palan undu.
Ajaviya got great effect of destroying all of his karmas by accidentally chanting the name of Narayan.
Ajamila thanudaiya karmangal inda vidudalai pettu thannudaiya mahan Narayanan alaithadhaan தற்செயலாக அழைத்திருந்தால் பெரும் பயனை பெற்றார்.
சிசுபாலக முக்தி பை சேண்டிங் த நேம் ஆஃப் கிருஷ்ணா. ஹேட்ரட் ஆஃபென்ஸ் அபராத்
வெறுப்புடன் பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக சிசுபாலக முக்தியை அடைந்தார்.
So if one chants the name of Krishna somehow or other, even without knowledge or bhakti, still there is effect.
இப்படி இருப்பினும் ஒருவர் தற்செயலாகவோ பக்தி இல்லாமலோ ஹரிநாமத்தை உச்சரித்தாலும் அதற்கும் பலன் உண்டு.
However, if one wants the full effect, that is the perfection of bhakti and prema, then one has to have proper knowledge.
எப்படி இருப்பினும் ஒருவர் முழு பயனை பெற நினைத்தார், பிரேம பக்தியை அறிய நினைத்தார், அதற்காக அவர்கள் ஞானத்தை பெற்றே தீர வேண்டும்.
Therefore, we have to take the shiksha.
எனவே சிக்ஷா பெற வேண்டியது மிக மிக முக்கியமாகும்.
So generally, no guru necessary, but more particularly, if we want to advance quicker, then we have to take the shiksha.
அதுவே சாதாரணமாக சொல்லப்படும் குரு என்பதற்கு அவசியம் இல்லை. இருப்பினும் நாம் வேகமாக முழுமையான முன்னேற்றத்தை அடைய வேண்டுமானால் சிக்ஷா எடுத்துக்கொள்ள வேண்டியது, சிக்ஷா குருவை அணுக வேண்டியது இன்றியமையாது.
So even for shiksha, the same rules apply. Paripa, Paripashna, Seva.
Shiksha எடுத்துக்கொள்வதற்கு இதே விதிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டும். பணிப்பா பரிபிரஷ்னம் சேவையா.
So we will see in our sampradaya coming from Prabhupada, the Bhakti Siddhanta backwards, that actually we do not emphasize the diksha line at all. We emphasize shiksha.
ஆகவே தான் நமது பரம்பரையில் பிரபாதிருந்து அவர்கள் மேல் வழியாக எடுத்துக்கொண்டிருந்தால் அவர்கள் திக்ஷாவை வலியுறுத்துவதில்லை, ஆனால் சிக்ஷாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்.
So by the mercy of Krishna, through that shiksha and through the chanting of the name, through the mercy of Lord Chaitanya, then we can get the final goal of prema.
ஆகவே பிரபாதனின்படி கருணையின் காரணமாக அந்த சிக்ஷா குருவின் கருணையின் காரணமாக ஞானத்தை பெற்று நாம் பிரேம் பற்றி அறிவதற்கு படி அமைத்துக் கொள்ளலாம்.
So this verse was actually about teaching jnana.
ஆகவே இந்த பதமானது முக்கியமாக ஞானத்தை கற்றுக் கொடுப்பதை பற்றி பேசிக்
கொண்டிருக்கிறது.
ஆனால் இப்பதமானது பக்தியை அடைவதற்கும் உபயோகமாகும்.
At the same time, we should also realize that Supreme Lord is very merciful.
அதே சமயத்தில் பகவான் மிகவும் கருணையானவர் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
So Krishna says, I will give you the intelligence by which you come to me.
ஆகவே அவர் கூறுகின்றார் பகவத்கீதையில், நீ என்னை வந்து அடைவதற்கான புத்தியை அறிவை நான் கொடுக்கின்றேன் என்று.
So the Supreme Lord also is Chaitya Guru.
ஆகவே பகவானவர் நமக்கு சைத்திய குருவாகவும் அமைகின்றார்.
So inside, from inside, Krishna also is giving instructions to the devotee.
ஆகவே நமது இருதயத்தில் இருந்து கிருஷ்ணர் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார்.
So this is applicable more for the devotee than for the gyani or anyone else.
இது ஞானி அல்லது மற்றவர்களுக்கு இல்லையானாலும் பக்தர்களுக்கு மிகவும் உகந்ததாகும்.
Why? Because the Lord is attracted to bhakti of the devotee.
ஏனெனில் அவர் பக்தர்கள் செய்யும் பக்தியினால் ஈர்க்கப்படுகின்றார்.
So Krishna in the 12th chapter of Bhagavad Gita says very quickly, I will deliver the devotee.
எனவே தான் பகவத்கீதையின் 12th அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கின்றார், அத்தகைய பக்தர்களை நான் வெறுபடுகிற விடுதலை அளிக்கின்றேன்.
So it is quick because of the Lord's interest in the devotee.
இது வெகு விரைவில் நடைபெறுகிறது, ஏனெனில் கிருஷ்ணருக்கு பக்தர்களிடம் ஈடுபாடு உள்ளது.
So the process of bhakti attracts Krishna.
எனவே இந்த பக்தி வழிமுறையானது கிருஷ்ணரை ஈர்க்கின்றது.
So it is Krishna Shakti that allows us to advance very quickly.
ஆகவே அந்த கிருஷ்ணருக்கு சக்தியானது நாம் பக்தியில் வெகு விரைவில் முன்னேறுவதற்கு வழி அமைக்கின்றது.
So therefore Krishna is also acting as Guru.
ஆகவே கிருஷ்ணரும் நமக்கு குருவாக செயல்படுகின்றார்.
So in this way, not only the devotee accepts Guru externally, he also has Krishna as internal Guru.
இவ்வாறாக பக்தர்கள் வெளியில் உள்ள குருவை ஏற்றுக்கொள்வதற்கு தம்முடைய மனதில் கிருஷ்ணரையும் குருவாக ஏற்றுக்கொள்கிறார்.
This combination which will allow the devotee to advance quicker than all the other processes.
இவை அனைத்தும் ஒன்றாக செயல்பட்டு பக்தர்கள் வெகு விரைவில் பக்தி பாதையை முன்னேறுவதற்கு வழி அமைக்கின்றனர்.
Why he brought him? Well, if he was an old man, it wouldn't be so good. Or if his body had rotted away, it wouldn't be so good also. Because it was many years later, he was dead. You bring back a dead body, it's not very good.
It was the power of Krishna.
Well, Krishna stops time.
So today we'll be having the Shiksha Samani for those candidates who have successfully filled the forms. And then we will be reading with the names. Please be seated according to their levels.
I request those devotees who are not participating in the Shiksha program can go towards the back and make space available here for the Shiksha candidates.
Maharaj, shall I take it?
So I am going to announce the names of devotees who will be taking Shraddhavan level. K. Dhanbalam. All these devotees are requested.